ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
முயற்சி என்பது என்னவென்றால், நமக்கு கருவிலே விதிக்கப்பட்டது என்னவோ அதை நோக்கி நாம் செல்லுதல், அதுதான் முயற்சி. இது வந்து முயற்சிக்கு மதிப்பு இல்லாம பேசுறாங்கன்னு சொல்லிட்டு மேலெடுத்த வாரியாக இன்னைக்கு ஒருவர் சொல்லுவார். கருவிலை ஏன் விதிச்சாரு? போன பிறவியில செய்த வினைகளுக்கு ஏற்பதான் விதிச்சிருக்காரு, சும்மா விதிக்கலையே. அப்ப போன பிறவியில செய்த வினை என்பது என்ன? போன பிறவியில இந்த ஆன்மா செய்த முயற்சி தானே. அது போன பிறவியில பலந்தராம கூட போயிருக்கலாம், ஆனா அதை வந்து திருவுள்ளத்தில் கொண்டு அந்த சமயத்துல சூழல் அதுக்கு சரியா இருந்திருக்காது, வேறொரு வினையை அனுபவிக்கும் காலமா இருந்திருக்கும். அப்ப அந்த சிறப்பான முயற்சிக்கு போன பிறவியில பயன் அனுபவிக்க சூழல் இருந்திருக்காது. அந்த முயற்சி இந்த ஆன்மாவே சுத்தமா மறந்திருக்கும், ஆனா சிவபெருமான் அதை மறக்காமல் அதுக்கு ஒரு பிறவி வந்து அந்த முயற்சியின் பலனை இங்க தெரிவிக்கின்றார். இங்க எளிதா முயன்றே பயன் அடைஞ்சிருக்காங்க. அப்ப முன்பு நன்றாக அவர்கள் முயன்று இருக்கின்றார்கள். அப்போ விதி கொள்கை வந்து முயற்சி இருக்குதுதான் வந்து சிறப்பிடம் கொடுக்கின்றது. விதி என்பது என்ன? முந்தைய முயற்சிக்காக முயற்சியின் பலனாக விதிக்கப்பட்டதான் விதி. முயற்சி மான்மார்க்க செய்கின்ற முயற்சியை வச்சு தான் விதியை அவர் நிர்ணயிக்கின்றாரே ஒழிய விதி என்று சும்மா வந்து ஏதோ ஒன்று அல்ல. அவன் விதி அவன் விதின்னு போன பிறகு செய்த முயற்சி செஞ்ச அண்ணாவுக்கும் தெரியல, மற்ற அண்ணாவுக்கும் தெரியல. அதனால விதினா என்னமோ ஒன்று பேசுறாங்க, ஆனா அது தெளிவாகத்தான் காரணத்தோடு தான் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னாலே இவ்வளவுதான் முயற்சி ஆன்மா செய்தாலும் இறைவன் செலுத்தாம அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் அன்றி ஓரளவு அசையாது என்று தாய்மார்கள். இறைவனுடைய கருணையை பயன்கொள்வதில்தான் நம்முடைய சாமர்த்தியம் இருக்கின்றது. அண்ணாக்களின் சாமர்த்தியம் என்பது அண்ணாக்களுக்கு சாமர்த்தியம் இல்லை, நான் சொல்ற சாமர்த்தியம் இருக்கின்றது. இறைவனுடைய அந்த கருணையை பயன்கொள்வதில் தான் அந்த சாமர்த்தியம் இருக்கின்றது. அவனுடைய கருணை தான் எல்லாத்தையும் நடத்துகின்றது என்பதிலே நமக்கு ஐயம் இல்லை. ஆகினாலே அங்கே உன்னுடைய ஏற்கனவே விதிக்கப்பட்ட நாள் ஆயுட்காலத்தின் வரை நாளின் எல்லையில், அந்த ஆயுட்காலத்தின் எல்லையில உடல் உயிரின செஞ்சது பிரிந்து விடுகின்றன. உடல் பிரித்து உடலில் அங்க பாருங்க, உயிரை வந்து அழிச்சதுன்னு வரல பாருங்க. உடல் பிரித்து அவ்வளவுதான், உயிர் பத்திரமா இருக்கு. உடல் பிரித்து அது பாருங்க, அதுதான் தத்துவ சாத்திரங்களுக்கு ஏற்ப அந்த சொற்களை எப்படி கையாண்டு உடல் பிரித்து வந்து நல்வினைகள் செய்திருக்கலாம், தீவினைகள் செய்திருக்கலாம். சிறப்பான நல்வினைகள் இருக்குமே ஆனால் அந்த நல்வினை கண் அந்த நல்வினையின் பயன்களாக வானாளின் மாளாள் அயனாகி, வானாளின் மாளாள் அயனாகி. வானாள்னா சேர்த்து எழுதிப்பாங்க, வாழ்நாள். வாழ்நாளின் மாளாய் அயனாகி, அதாவது அயன் நான்முகன் மா திருமால் போன்ற உயர்ந்த பதங்கள் தேவர்களே பெரிது. அதுலயும் இந்திரனா பிறகு அது என்ன சிறப்பு? தேவர்களுக்கு தலைவன் பிரம்மா திருமால் தான் அது மிகப்பெரிய நிலையா. அதெல்லாம் அது வரைக்கும் கூட போகலாம் என்பதற்காக அந்த பெரிய நிலையை சொல்கின்ற மாலாய் அயனாகி நீர் நாகர் நாகலோகத்துல நாகர்களாக பிறந்து வானாடர் கோமுதலாய், இது இந்திரன் வானாடர் வான உலகத்திற்கு தலைவன் இந்திரன். அவனுடைய அந்த இந்திர பதவி வந்த பெரும்பதத்து போன்ற பெரிய பதவிகளில் நானாவிதத்தால் நலம் பெறுநாள், பல்வேறு விதங்களிலே நலம் பெற்று வாழ்ந்து வர, அப்படி வாழ்ந்து வரும் நாட்கள் தான் மாள அந்த நாட்கள் வந்து முடிந்து அந்த அதாவது புண்ணியத்தினுடைய அந்த எல்லை முடிகின்ற வரை அந்த பதங்களில் இருந்து இன்பங்களை அனுபவிக்கலாம். அதனுடைய அந்த புண்ணியத்துக்கு சிறந்த இன்பம் உண்டு, ஆனா அதுக்கும் ஒரு கால எல்லை உண்டு. சிவபுண்ணியத்தின் பயனாக விளையக்கூடியது முத்தி, அந்த முத்தி என்பதுக்கு தான் இல்லையே கிடையாது. அதுதான் வேறா பெருநிலை, அதுதான் வேறா இயற்கை என்று வள்ளுவர் பெருந்தகை சொன்னார். அதுதான் வந்து முடிவில்லாத இன்பம். மற்ற சொற்க இன்பங்கள் அதுல எவ்வளவு பெரிய பதவிகள் போனாலும் அதுக்கு ஒரு கால எல்லை இருக்கின்றது. அதுவரைதான் அங்க அந்த பதவியில இருந்து அந்த போகங்களைதான் அனுபவிக்க முடியும். அந்த நாட்கள் முடிந்தவுடன், மாலை அந்த நாட்கள் முடிந்தவுடன், பதவிகாலம் முடிந்தவுடன் அவர்களுக்கும் மரணம் சம்பவிக்கின்றது. 100 கோடி பிரமர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மடலின்றி இந்திரர், ஈரிலாதவன் ஈஸ்வரருடைய அதாவது ஒருவர் இந்த பிரம்ம பதவியில இருந்து அப்புறம் அவருடைய காலையில் மறைந்து போகின்றாருன்னா இன்னொரு ஆன்மா அதற்குரிய புண்ணியத்தை செய்த ஆன்மா திரும்ப அந்த பதவி வருது. அப்புறம் அந்த ஆன்மாவும் அதனுடைய காலநிலையில மரணம் அடையும். அப்படியே வந்து வந்து 100 கோடி பிரம்மர்கள் வந்து விட்டார்கள், நிறைய பிரம்மர்கள் வந்துட்டார்கள் சொல்றாங்க. பிரம்ம பதவிக்கும் மேலானது அந்த நாராயண பதவி, அதனால அதுக்கு தொகை கொண்டு 6 கோடி நாராயணர் ஆயுளும் அதை விட அதிகம். 100 கோடி பிரம்மா சொல்லும் போது எங்க அதுக்கு அதுக்கு பொருத்தமா சொல்லணும்னா 6 கோடியும் மிக குறைச்சு சொன்னாதான் அந்த மேலான பதவிக்கு சரியா இருக்கும். அந்த பதவி நாங்க ஆயுளும் அதிகம். இப்படி மேலான நன்வினைகளை செய்தால் அங்க போகும். அப்புறம் ஏதாவது பெரிய பெரிய தேவனைகள் செய்திருந்தா, ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பா எல்லாம் வரும் சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய தீவினைகள் செய்திருந்தால் நரக துன்பத்தை அனுபவிக்கும் சொல்ற. அது நரக துன்பமாகட்டும், இங்க சொன்னேன் நான் இந்திரனாகவும் நான்மனாகவும் பெருமானம் ஆகிறதுக்கு மிகச்சிறந்த தீவினைகளையோ அல்லது மிகச்சிறந்த நன்மைகளோ செய்தால்தான். சாதாரணமான நன்மினை தீவினை சாதாரணமா செஞ்சா இங்க மூலகத்திலே மாறி மாறி பிறக்க வேண்டியதான். இதுல மிகப்பெரிய அளவுல அந்த வினைகளை செய்திருந்தால்தான் வானலோகம், வானலோகத்துல தேவர்கள் ஒரு தேவராக பிறப்பதே அரிது. அது இந்திரனா பிறக்குது, நான்மனா பிறக்குது, திருமண பிறகு மிக மிக அரிய நிலைகள். அது ஏகப்பட்ட புண்ணியங்கள் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெரிய வேளையில் பாவம் செய்திருந்தால்தான் அது நரக சொல்ல வர. அப்படி பெரிய பாவங்கள் இருக்குமே ஆனால் என்ன செய்வார்களா? நான் மாள வெற்றி கடந்தூதர் வேகத்துடன் வந்து பற்றி தம் வெண்குருவின் பாழ்காட்ட. வெற்றி கடந்தூதர்னா எந்த ஆன்மாவையும் அந்த உடலை விட்டு பிரிச்சிருந்தாங்க, அதுல அவர்கள் தோல்வியே காண்பதில்லை, அதனால வெற்றி கடந்து என்ன அடியார்கள் கிட்ட அவர்கள் போவதில்லை, அங்க போனா தோல்விதான். மார்க்கண்டேயர் வர விஷயத்துல மட்டும் தெரியாம போய் அங்க படுதோல்வி கண்டு விட்டாரு. மற்றபடி அவர்கள் வந்து போவது கிடையாது, தெரிந்துதான் இருப்பாரு. அந்த ஒரு சித்திரம் மட்டும் இப்படியோ போட்டு விட்டுட்டாங்க. ஏன்னா சுவாமி முதல்ல ஒரு விதி கொடுத்து அப்புறம் அதை அவரே திருத்திட்டாரு. அந்த திருத்தின விஷயம் அங்க சித்திரகுப்தருக்கு தெரியாது. அவர் ஏற்றுறாரு, அவர் பழைய ரெக்கார்ட் எடுத்து வாசிச்சாரு. மாமாமா 16 வயசு தான் முடிஞ்சது, நீ வாட்டுக்கு போய் அவனை அழைச்சிட்டு வா அப்படின்ட்டாங்க. சித்திரகுப்தம் பேச கேட்டு அவன் யமதர்மனா போனான். ஆனா அது நமக்கு எவ்வளவு பெரிய நெறிகாட்டுதலா இருக்கு பாருங்க. அதுக்காகதான் சுவாமி வந்து அங்க மறைச்சிருக்கிறார். ஆகவே மற்றபடி அந்த அடியார்கள் என்ற ஒன்றை தவிர நமனோடு தூத கொடு நோய்களான பலவும் அஞ்சிடும் நல்ல நல்ல சொல்லியிருக்கின்றார். எல்லாருக்கும் அஞ்சக்கூடியவர்கள், எல்லாரும் பார்த்து அஞ்சக்கூடியவர்கள் யமதூதர்கள். அவர்கள் அஞ்சுவர்கள் அடியார்களுக்கு அஞ்சுகிறார்கள். ஆக அந்த யமதூதர்கள் மற்றபடி பொதுவா உள்ளவர்கள் யாரா இருந்தாலும் உயிரை விட்டு உடம்பை என்ன செஞ்சுவாங்க பிரிச்சுவாங்க, அதுல அவர்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. அது அவர்களுக்கு தான் வெற்றி வந்து சேரும். என்ன அதனால வெற்றி கடத்துவதர் நாரு. அவர்கள் வேகத்துடன் வந்து வரும்போதே வேகத்தோட வராங்க. பற்றி தம் வெண்குருவின் பார்க்காட்ட, வெண்குரு அவரே வேகத்துல இருக்காரு, கோபத்திலுமே இருப்பார். அவரோட போஸ்ட் அப்படி என்ன செய்வது, வெண்குருவின் பார்க்காட்ட அப்படின்னே அவரு யாரே யமதர்மன் தான் அவர்களுக்கு குரு. யமதூதர்களுக்கு ஏன் யமதர்மனை குரு சொல்லுகிறாங்கன்னா யமதூதர்களுக்கு அவர் தான் ஆசிரியர். அவர் சொல்றாரு, இன்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமைங்க, இன்னும் உனக்கு பிறவாமை வரலையா பாவீங்கள். ஆனா இது யமதர்மனுக்கு சொல்வது ஆச்சரியமா இருக்கிறது. யமதர்மனுக்கு சொல்வாரும் மகாவிஷ்ணு சொல்றாரு, மற்றபடி ஒண்ணு சொல்லல. யமதர்மன் அவரே பிறவாமை வராம தானே அந்த போஸ்ட் உட்காந்துருக்காரு இல்லையா. அவர் வந்து திக்கு விசேட சத்தபுராணத்துல திக்கு விசேப்படணும்னு ஒரு படலாம். சூரபர்மன் என்ன பண்றாருன்னா அவர் சுவாமிட்ட வரம் பெற்ற உடனே அப்படியே ஒரு திக்கு விஜயம் பண்றாரு. 8 திக்கும் போறாரு, கிழக்கு திசைக்கு போறாரு இந்திரன் திசை கைவன். அவன் ஓடிய போயிட்டான் இருக்கிறதையான். அதுதான் ஒவ்வொரு திசைக்கா போறாரு. அங்க அவன் வரம்பெற்று எவ்வளவு வலிமையில இருக்கான்னு தெரியாம சில திசை அதிபதிகள் அவனோட போர் செய்யறாங்க. அவருதான் எளிதா வென்றுதார். வென்று எல்லாத்தையும் தனக்கு ஆதிக்கத்துக்கு கொண்டு வந்துருக்கான். தெற்கு திசைக்கு போய் யமனையும் அடக்கி கொடுக்க ஆதிக்கத்துக்கு வச்சுட்டான். நான் சொன்ன வழிதான் நீ கேட்கணும், எங்க அவுணர் குலத்துல யாரையாவது தொட்டேன்னா நீ காலி ஆயிடுவ அப்படிங்கிறான். அப்படி வாய புத்தி கேட்டுருக்காரு அடியாரா இருந்தால் அவரை சூரபெருமான் நெருங்கிருக்க முடியாது. அப்படியே ஒவ்வொரு திசைக்கா வந்து வடகிழக்கு திசைக்கு வரும்போது அங்க சூரபெருமான் போகவில்லை. அங்க போக கூடாது, அங்க நம்ம விளையாட்டு தான் விட்டுவிடக் கூடாது. கேட்டான். ஈசானன் அவர் சிவனடியா, சிவனடியாக்க நாம மோதக்கூடாது. சூரபத்மனே விட்டுட்டான், சிவனடியாக்க மோதக்கூடாது, வடகிழக்கு ஈசான திசைக்கு போகக்கூடாது, திக்கு செய்த போகாத திசை அதை உறுதி செய்யலாம். ஐயா கூட பேசிட்டு போது சொன்னாங்க, அவர் ஏன் இப்படி திட்டாருன்னா அவருக்கு அது பாரமாகுதுல, ஒவ்வொருத்தரா வந்துகிட்டே இருந்தா அவருக்கு ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் ஆயுஷம் வேலை பார்த்துட்டு இருக்காரு, வேலையை முடிச்சு எப்படா போகணும் இருக்காரு, அப்ப ஒவ்வொருத்தரா பயிலா கொண்டு வந்துட்டு இருந்தா இல்லையா, அடப்பாவை உங்களுக்கு இன்னும் வேற நேரம் காலம் தெரியலையா அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் என்ன சொல்றாரு, இட்டைக்கும் இல்லையோ பாவி பிறவாமைங்கிறார். என்றெடுத்து நல்லதோ ஒரு இன்சொல், இடையில நல்ல இன்சொற்கள் சொல்லிக்கிறாராம். சொல்லிட்டு யமதூரன் சொல்றாரு, சொல்லி இவர் செய்திக்கு தக்க செயலுத்துவி அப்படின்ட்டார். இவர்கள் என்னென்ன பாவங்கள் பண்ணார்களோ அதுக்கு என்னென்ன துன்பங்களோ அதையெல்லாம் விளைவிங்கள் சொல்லிட்டார். சொல்லி அந்த நரக துன்பங்களை எல்லாம் சொல்கின்றார், நீங்களே பார்த்துக்கொள்ளலாம். அப்போ இந்த மாதிரி செக்கு நிலை தெரித்தும் தீவாயு தெரித்தும் நெருப்பு தூண்டு அழுகுத்தும் அப்படின்னா வருது. இதெல்லாம் சொல்லும் போது சிலர் என்னைய கருத்து என்னன்றா, அந்த மாதிரி நரகங்கள் அவையெல்லாம் இருக்குன்னு எங்களிடம் இந்த உலக துன்பங்களே எவ்வளவோ பெரிய பெரிய துன்பங்கள் இருக்கு, அதனால இது போக நரகம்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிலர் என்ன நரகம்னு இருக்கு, ஆனா அங்க இந்த மாதிரி துன்பங்கள்லாம் இப்படியே துன்பப்படுத்துவாங்கன்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் ஒரு உருவகமாக சொன்னவைன்னு சொல்றாங்க. எனக்கும் அது நரக துன்பம் நரகம்ங்கிறது இல்லாம இருந்தாலும் எல்லாருக்கும் நோக்கிறப்படி இருக்குன்னா நரக உலகமே ஒண்ணு இல்லைன்னா ஐயோ அது ஏன் இல்ல அப்படின்னு யாரும் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. எல்லாருக்கும் அது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் தான், எனக்கும் அதனால தான் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் தான். ஆனா என்னன்னா, நம்ம திருமுறைகள்லயும் பிரமாணங்கள் வலுவாரு, சாத்திரங்கள்லயும் பிரமாணம் வலுவாரு. என்னன்னு கேட்டா திருவாசகத்துல வந்து சொல்லும் போது சொல்வார், நரகோடு சொர்க்கம் நானிலும் புகாமல் பரகதி பாண்டியருக்கு அருணை போற்றி போட்டி திருவள்ளுவர். பாருங்க, நரகம் சொர்க்கம் நானிலம் மூணா வகுத்து சொல்றார். நாடிலங்கிறது நம்ம வாழ்ற உலகம் தான், இந்த ஐந்து நிலங்கள் சொல்வார்கள், குறிஞ்சி முல்லை மருதம் மெய்தல் பாலை சொல்லுவாங்க. அதுல பாலைங்கிறது செயற்கை நிலம் தான், முல்லையும் குறிஞ்சியும் முறைமையும் தெரிந்து நல்லியர் ஒழிந்து நடுப்புதையர் குறித்து பாலை என்பதோ படிமம் கொள்ளும் சொன்னார். அதனால முல்லை குறிஞ்சி வறட்சியாகி தான் பாலை வருது. இப்ப இயற்கையா உள்ள நிலங்கள் நான்கு தான், அதனால உலகத்தை நாணிலம்னு சொல்றாங்க. இப்ப உலகத்தை நாணிலம்னு சொல்லி இந்த நாணிலமாக உலகத்துக்கு வேறாய் நரகம் சொர்க்கம் சொல்லியிருக்கின்றார்கள் மாணிக்கவாசகர்கள். பிரமாணம் அவ்வளவு வருவார், இந்த உலகத்துக்குள்ளே நரக துன்பம் சொற்கைமோ எல்லாம் இந்த உலகத்துக்குள்ளேதான் அப்படின்னு நாம சொல்லலாமா, துர்வாசனை சொல்கிறது நமக்கு அதுதான் பிரமாணம். ஆகவே இந்த நாணிதமாகிய உலகத்துக்கு வேறாய் நரக சொர்க்கங்கள் உள்ளன என்பது தெரிகின்றது. அந்தரமே தெரிந்து போய் அருளரகில் வீழ்வதற்கு என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே இது போன்ற பிரமாணங்கள் நிறைய உள்ளன. செக்கிரிடை திரித்தும் குறிப்பிட்டா, இது வந்து கருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான் என்று தில்லை பதிகத்திலே சுந்தரமுக சுவாமிகள் அந்த பதிகத்திலே பல பாடல்களிலே கருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான் என்று ஒவ்வொரு இடத்தையும் சொல்றார். ஆகையினாலே என்ன சொல்லியிருக்கின்றார்கள் சொல்லி ரெண்டு வகையிலே நெறிப்படுத்துகின்றார்கள். என்னவென்றால், நீங்கள் எல்லாம் அடியார் ஆகுங்கள், யமன் வந்து பற்றுவதற்கு முன்பு அடியார் ஆகுங்கள் என்று சொல்லி பல தேவார பதிகங்களிலே வலியுறுத்தி பாடுகின்றார். உய்வதற்கு இங்கு எளிய வழி உள்ளது, அவையெல்லாம் இருக்கும் போது ஏன் அவன் அவர்கள் முன்னால் போய் நாம நிற்கணும், அவர்களுக்கு நமக்கு தொடர்பே இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தி பாடுகின்றார். கற்றுக்கொள்வன வாயுள நாவுல, இட்டுக்கொள்வன பூவுல நீருள, கற்றை செஞ்சடையானுல நாமுளோ, எட்டுப்போ நமனார் முனிவு உண்பதே. நமனாருடைய கோபத்தை நாமே அனுபவிக்கணும், அவருடைய கோபத்தை நாமே அனுபவிக்கணும். அவர் அவருடைய ஒரு வினைக்கேற்ப, அவர் ஒரு நல்ல புண்ணியத்துக்கேற்ப அவர் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கிறார், மதிக்கத்தக்க ஒரு பதவியில் இருக்கிறார், நரகலோகத்துக்கு தலைவராக இருக்கிறார், இதற்கு கருதியா இருக்கிறார், எல்லாம் சரிதான். ஆனா நமக்கும் அவருக்கும் எந்த வழக்கமும் நாம வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை. நமக்கு இப்படி வழி இருக்கின்றது, கற்றுக்கொள்ள நமக்கு நாவல் இருக்கின்றது, நூல்கள் இருக்கின்றன. கற்றதனாலவே கற்றதனால பயனன் கொள் வாழறி நற்றால் தொடரணி. அதனால கற்றுக்கொள்வன சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இட்டுக்கொள்வன பூவுல நீருள, கற்றதனாலே வழிபாடு, கற்றல் கேட்டருடையா பெரியா கடல் கையாள சொல்வதை மாதிரி அந்த கற்றதனால வேணும் வழிபாடு செய்து. கற்றை செஞ்சவையா இருக்கிற நாம இருக்கிறோம், அவராச்சு நாம இவர் யார் இடையில ஏன் இருக்க பண்ணிக்கிறோம், எட்டுக்கோ நமனார் என்பது அப்படி இருந்தோம்னா அவர் நம்மகிட்ட வரமாட்டார் என்று சொல்லி நமக்கு வழிகாட்டுகின்றார். கால வாசம் பிடித்தது கூறுவர் என்றெல்லாம் சொல்லி பாடுகின்றார். அவர்கள் வந்து இருப்பதற்கு முன்பு நாம் அந்த திருக்கோயிலை சென்று அடைய வேண்டும் என்றெல்லாம் பலர் பாடுகின்றார்கள். நம்ம இப்படி ஆட்படுத்தி விட்டு நமக்காக நீங்க சொல்றபடி நடக்கிறோம், அப்பசாமி சொல்றோம், நீங்க சொல்றபடி நடக்கிறோம், எங்களை தூதர்கள் பத்தாம இருப்பார்களா அப்படின்னா நான் உத்தரவாதம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதர்கள் நோக்கியே பாடுறார் காலபாச குந்தவை. அஞ்செழுத்துல ஏதாவது ஒரு வகையான அஞ்செழுத்து சொன்னா போதும், அவர்களை பற்றாதீர்கள், அவர்களை துன்புறுத்தாதீர்கள், துன்புறுத்தாத மட்டுமல்ல அவர்களை கண்டால் வணங்கி செல்லுங்கள், அடியார்களை கண்டால் வணங்கி செல்லுங்கள், நம்மையும் அடியாராகுங்கள் சொல்லி நம்மையும் ஆட்படுத்தி அப்படி அடியாரானவர்களுக்கு நீங்கள் எந்த இடையும் செய்யக்கூடாதுன்னு தூதர்களையும் எச்சரித்து எப்படி பாடியிருக்காங்க திருமுறை பதிவுங்கள். ஆகவே திருமுறை உண்டு நான் உண்டு என்று இருந்துவிட்டால் இந்த வேலைகளுக்கு அங்கே இடம் இருக்காது என்றுதான் நம்முடைய திருமுறைகள் எல்லாம் சொல்கின்றன. ஆகவே இப்படி எல்லாம் இருக்கிறார்கள். இது வந்து எந்த மாதிரினா இதை சுவாமியும் கண்டு கொண்டிருக்கின்றாரே இப்படி ஆன்மார்கள் துன்புறுவதை அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா அந்த அந்த மலை மறைப்பு உறுதி ரொம்ப உறுதியாக இருக்க போய் தான் பெரிய பெரிய தீவினைகளை எல்லாம் இந்த ஆன்மார்கள் செய்து விட்டன. ஆகவே அந்த அவர்களுக்கு அந்த மலை மறைப்பு நீக்கணும், என்னென்ன போக வினை போகலாம் அவர்களுக்கு ஊட்டினாதான் அவர்களுக்கு வந்து அறிவு தெளிவாகும், மேற்கொண்டு இந்த மாதிரி பாவங்களை செய்ய மாட்டார்கள். எப்படியாவது இந்த வினைகளில் இருந்து ஏற்கனவே செய்த பாவங்களில் இவர்கள் உயிர்ந்தால் போதும், அதன் மூலம் மலமறைப்பு நீங்கினால் போதும் சொல்லிட்டுதான் சுவாமி அதை பார்த்து கொண்டிருக்கின்றார். சுவாமி அனுமதிக்காம வந்து எவன் மட்டும் உத்தரவிட்டு தூதர்கள் செஞ்சிட முடியாது, சுவாமி அதை பார்த்து கொண்டிருக்கின்றார். அது அவருடைய மரக்கருணை, அதான் வல்ல கருணை மரம் போற்றி என்று முடிக்கின்றார். அப்போ அந்த இடத்துல வந்து எடுத்துக்காட்டு ரெண்டு எடுத்துக்காட்டுகள் காட்டுகிறார்கள். பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை மருத்துவரிடம் அனுப்பி அந்த மருத்துவர் கொஞ்சம் அப்போதைக்கு அந்த குழந்தைக்கு வலி ஏற்படுகின்ற மாதிரி சிகிச்சைகள் எல்லாம் செய்தாலும் அதற்காக அந்த மருத்துவர் மீது அவர்கள் சினம் கொள்ளாமல் அதை பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போதைக்கு வலித்தாலும் நம்ம குழந்தைக்கு நோய் குணமாகும் என்ற ஒரு நோக்கோடு அதை மகிழ்ச்சியோடு கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மருத்துவருக்கு நிதியும் கொடுக்கின்றார்கள். குழந்தைகளை துன்புறுத்திருக்கிறார், அவருக்கு நிதி கொடுக்கிறீர்கள் சொல்றதில்லை. அப்போதைக்கு அது துன்பம் என்றாலும் அந்த குழந்தையின் நோயை போக்கி அந்த குழந்தை நல்ல ஆரோக்கிய நிலையில் அது ஏற்படுத்துகின்றது. இது ஒரு எடுத்துக்காட்டு. அந்த பெற்றோர்கள் எப்படி மருத்துவரிடம் வந்து இந்த மாதிரி குழந்தைகள் வந்து சிகிச்சையில துன்புறும் போது பெற்றோர்கள் வந்து அதற்காக மறுப்பு சொல்லாம பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ அத மாதிரி பெருமானும் இந்த உயிர்கள் பெரும் பாவம் செய்த உயிர்கள் படுகின்ற நாகர் குடும்பங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். இன்னொன்று என்ன சொல்றாருன்னா அந்த மனுநீதி சோழன், மனுநீதி சோழன் இருந்த முறைப்படி சுவாமி இருக்கிறார் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றார். என்னன்னா நாடி தன் மைந்தனையும் ஊர்ந்தோம், அதாவது ஆய்ந்த நெறி ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடு பெரும்பாவம் இன்றே நீங்கும் என நாடி தன் மைந்தனையும் ஊர்ந்தோன் வழக்கே வழக்காக சொன்னான். அதாவது திருவாரூர்ல ஒரு கன்றின் மேல தேரை ஏற்றுக்கான், அப்ப இது பெரிய பாவம் ஆயிட்டது. அப்போ அதே அனுபவத்தை அவன் பெறணும். இப்போ அமைச்சர்கள் நினைத்து சொல்றாங்க சொன்னால் இது மாதிரி இதுக்கு எவ்வளவோ பரிகாரங்கள் உள்ளன செய்யலாம், பரிகாரங்கள் எதுவுமே கிடையாது அந்த கான்செப்டே தவறு என்று அங்க மனுநீதி சொல்ல மனுநீதி சொல்ல அப்படி சொல்ல எல்லாம் இருக்குது. ஆனா எந்த உலகத்துல எந்த பசு இப்படி ஒரு உணர்வோடு வந்து கதறி கொண்டு வந்து ஆராய்ச்சி மணியை அடித்து முறை கேட்டிருக்கின்றது. ஆகவே எத்தனையோ பசுக்களும் ஒரு பசு அன்று, இது நம்ம மாதிரி உணர்வுல இருந்த பசுவாக உள்ளது இல்லையா. அதான் மக்கள் தாமே ஆறறி உயிரே பிறவும் உண்டே அக்கிளை பிறப்பே சொல்லா பேசும். மக்கள் ஆறறி உயிர் பிறவும் உண்டே அக்கிளை பிறப்பே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பேராசிரியர் என்ற உரையாசிரியர் உரையிடுவார். என்னவென்றால் அஜறிவுடைய மற்ற விலங்குகளிலும் விதிவிலக்காக இந்த மாதிரி ஆறாதறிவும் வெளிப்படக்கூடிய மாதிரி இருக்கலாம் என்று எழுதுவார். அப்போ சிவ வழிபாடு செய்த மற்ற விலங்கிடங்களை நாம் இந்த இடத்துல நினைச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. ஆகவே அந்த மாதிரி உணர்வுகள் உயர்ந்த பசுவாக இருக்கின்றது. அப்போ அது ஒரு மனித தாய் என்ன துன்பத்தை படுமோ அதை பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த பசுவுக்கு இந்த துன்பத்தை என் மகன் தந்து விட்டதால் அந்த தாயோட துன்பத்தை நான் பட்டால்தான் அது தீரும் அப்படின்னு சொன்னார். இல்லது திருவாரூரில் இப்படி ஒரு பெரிய பாவத்தை செய்ததுக்கு நரக துன்பத்தை பெற நேரிடும், இங்கு அந்த தண்டனையை கொடுத்தா அவனுக்கு நரக துன்பம் கிடைக்காது, ஆகவே நரக துன்பம் கிடைக்க கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு அங்கு அவன் வந்து சேராக இருந்தான். அதே மாதிரி நரக துன்பம் கிடைக்காமல் இருந்தால் போதும் என்ற நோக்கில் செய்யும். அதே மாதிரி ஆனவமல மறைப்பு நீங்கினால் போதும், என்னுடைய முந்தைய பாவங்கள்லாம் நீங்கினால் போதும், இனி பாவங்கள் செய்யாத ஒரு நிலையை இந்த ஆன்மா எட்டுனா போதும் என்ற கருத்தோடு சிவபெருமானும் அவ்வாறு பார்த்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்கின்றார். அதனாலே பஞ்சபா பாதங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்று இது இந்த நீதி வந்து பல சமயங்களும் சொல்கின்ற நீதி தான். பஞ்சமா பாதகங்கள் போன்ற பெரிய பெரிய பாவங்களை செய்தார். ஆனா மண் அப்ப என்ன தெரியுதுன்னா மண்ணுடைகளே தண்டிக்கப்பட்டு விட்டால் நரக தண்டம் கிடையாது என்பது தெரிகின்றது. ஆனால் என்ன செய்வது, பெரிய பெரிய கொலை குற்றங்கள் அதை ஒத்த மற்ற பாதகங்கள் இவற்றெல்லாம் செய்தாலும் மரண தண்டனை கொடுக்கக்கூடாது, அது மனித நேயத்துக்கு மாறானது என்றெல்லாம் கருத்து தெரிவிக்கின்றார். அப்ப பிறரை கொள்வது, பிறருக்கு அதை விட கூடிய தீங்குகளை தான் செய்வது, இவையும் மனித நேயத்துக்கு விரோதமான செயல்கள் தானே. ஆகவே மனித நேயத்தை மதித்து வாழும் வரை இந்த உலகத்தில் நீ வாழு, நீ மனித நேயத்துக்கு எப்போ அடியோட விரோதம் நடந்தியோ அப்போ உனக்கு வாழ தகுதி இல்லை என்ற நோக்கில் தானே தன்னை கொடுக்கின்றார்கள். இப்ப மனித நேயத்தை போற்றுபவர்கள் அதை எப்படி எதிர்க்கலாம்? கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனுடனே அரசனால் தண்டிக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், அங்க யம தண்டனைக்கு உள்ளாக மாட்டார்கள். அவர்கள் அனுப்பிச்சாச்சு அவ்வளவுதான், ரொம்ப எளிது பாருங்க, இங்க போய் இந்த தண்டனை படுவதற்கு இது எவ்வளவு எளிதா இருக்கு இங்க உள்ள தண்டனை. அதனாலதான் சொன்னார் இது சித்தியாவில் உள்ளது. ஏதோ நமக்கு எனக்கு தோண்டி சிந்தனையில இருந்து ஏதோ சொல்றீங்க போல சித்தியாவில் இருக்கு. அதாவது அரசனும் செய்வது ஈசன் அருள் வழி, அருபாவங்கள் தரையிலோ செய்யின் தீய தண்டனில் வைத்து தண்டத்து உதை செய்து தீய தண்டனில் வைத்து தீ அதாவது ஒரு தீய தண்டனை கொடுத்து அவர்களை வந்து கண்டிப்பான், கண்டித்து தண்டத்து உரை செய்வான். தண்டத்து உரை செய்வனா இனிமேல் இதே மாதிரி தீமை செஞ்சா இதை விட பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவான். அதுக்கப்புறம் சொல்வழி நடப்பர் தூயோ நிறையவும் சேரார், நிறைவுதான் நிறையவும் சேரார், அரச தண்டனை பெற்றவர்கள் நிறைய சேரமாட்டார்கள். தெளிவா சொல்லிட்டால இதெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் சொல்லிக்கொண்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றார், இப்படி நரக துன்பங்களை மீண்டும் வந்த பிறகு உயிர் வந்து அது எவ்வளவு பாதகங்களை முன்பு செய்திருந்தாலும் இப்போ அந்த சிந்தனையெல்லாம் அதுக்கு சிறிது இருக்காது. ஏன்னா இப்போ இங்க பிறந்த பிறகு நரக துன்பத்தினா மறந்துருக்குமா சார், மறந்துதானே பிறப்போம் அப்படின்னு சொன்னா மறந்துதான் பிறக்கும். ஆனா அங்க புண்ணிய உலகங்கள்ல இருக்கும் போதும் சரி, புண்ணிய உலகங்கள்ல வாழும்போதும் சரி, நரக துன்பம் அனுபவிக்கும் போதும் சரி, அதற்கு முந்தைய விரைவு நினைவு இருக்கும், முந்தைய விரைவு நினைவு இருக்கும். புராணங்கள் சொல்கின்ற உண்மை அந்த சமயங்கள மட்டும் முந்தைய விரைவு நினைவு இருக்குமா, என்ன புண்ணியத்துக்காக நாம் இந்த தேவலோக பதத்தில் இருக்கிறோம், இந்த பாவத்துக்காக நாம் இந்த மாதிரி நரக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தெரியுமா, அப்ப மட்டும் முந்தைய விரைவு நினைவு இருக்கும். இது சிவஞான போதத்துல ரெண்டாவது யுகத்துல ஒரு கண்ட நனவை கனவுணர்வில் தான் மறந்து பின்படர்ந்து அக்கூடு வினையினார் கண் செவி கட்டு உள்ளதே தோற்ற உளம் அணுவாய் சென்று மனம் தள்ள விடும் கருவில் தான் என்று ஒரு வெண்பா சிவஞான போது ரெண்டாவது யுகத்துல இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் அந்த மாறி பிறந்து வரும் என்றது மூன்றாம் அதிகாரம் இருக்கு பாருங்க, அதுலதான் இந்த வெண்பா வரணும். அந்த வெண்பாவினுடைய பொருள்லாம் சொல்லிட்டு விசேட விளக்கோரை எழுதும் போது பெரியார்கள் எழுதுவார்கள். இந்த மாதிரி மேலுலகங்கள்ல இருக்கும்போது முந்தைய பிறவி தெரியும் அப்படின்னு அந்த நினைவோடே இருக்கும்னு சொல்லுவாங்க. முந்தைய பிறவி நினைவோடே இருக்கும், அதனால அந்த நினைவோட அதை அனுபவித்திருப்பதனால திரும்ப வர்ற ஆன்மா அந்த மாதிரி பாவங்களை செய்யாது. புண்ணியங்களை செஞ்சு அங்க அனுப்பிச்சுட்டு வந்தா அந்த புண்ணியங்களை செய்யணுங்கிற ஆசையும் அதுக்கு திரும்ப வரும். அந்த புண்ணியங்களை செய்யும், புண்ணியங்கள் தான் செய்யும். துறக்க நிறையங்களில் படர்ந்து அனுபவிப்புளி. துறக்கம்னா சொர்க்கம், நிறையம்னா நரகம். துறக்க நிறையங்களில் படர்ந்து அனுபவிப்புளி, அனுபவிப்புளி அனுபவிக்கும் போது அறிவு தெரியாமை. ஒரு பிறவில இருந்து அடுத்த பிறவிக்கு போகும்போது அறிவு தெரிஞ்சிருது, போன பிறவி ஞாபகம் இல்லை. ஆனா துறக்க நிலையங்களில் சொர்க்க நிலையங்களில் அனுபவிக்கும் போது அறிவு தெரியாமை. புராணங்களும் காண்க சிற்றுரையில பாத்தீங்களா, இதே ஆதாரமாக கொண்டுதான் அடி இருக்கு.